தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக நகர்ப்புறங்களை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் நகரங்களில் வீடுகளை சுற்றிலும் தோட்டம், திறந்த வெளி என்பதெல்லாம் மாறிப்போய் கட்டிடங்களை சுற்றி இருக்கும் சொற்ப இடங்கள் என்ற நிலைமை மாறிவிட்டது. இதனால் வீட்டு தோட்டம் என்ற சொல்லை கூட இன்று வழக்கொழிந்து போகுமோ என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. ஆனால் இந்த சந்தேகம் தேவையே இல்லை என்கிறார் நமது நேயர் ஒருவர். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற இவர் தனது நேரத்தை பயனுள்ளதாக செலவிட தேர்ந்தெடுத்துள்ளது இந்த வீட்டு தோட்டம்தான். ஆனால் இந்த வீட்டு தோட்டம் வீட்டை சுற்றியிருக்கும் இடத்தில் இல்லை, வீட்டின் மொட்டை மாடியில் இருக்கும் இடத்தில் தொட்டிகளை வைத்து தன் குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி செய்து கொள்கிறார் இவர். இவரது அனுபவத்தை நாம் அறிந்து கொள்வோமா?
அன்பார்ந்த விவசாய சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வந்து காய்கறி விளைவிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா காய்கறி விளைவிக்கிறதுக்கு எனக்கு இட வசதி இல்லை, நிலம் இல்லை, இந்த மாதிரி சில பேர் வந்து அதை குறையா சொல்றாங்க. ஆனா இதுக்கு என்ன ஒரு தீர்வுன்னு நினைச்சோம்னாக்கா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்ப நம்ம வீடுகள்லயே பாத்தீங்கன்னா சைடில் இடம் இருக்கும், இல்ல மொட்டை மாடி இருந்தா அங்க இடம் இருக்கும். சோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம நிச்சயமா வந்து காய்கறியை வந்து பயிர் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு மொட்டை மாடியில காய்கறி பயிர் பண்ற ஒரு நேயர் வந்து இப்ப நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறார். அவங்க பேர் வந்து பி ஆர் நடராஜன். அவங்க என்னன்னா அகில இந்திய வானொலியில வந்து பல வருஷங்கள் நிகழ்ச்சி அமைப்பாளரா பணிபுரிஞ்சிட்டு ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஓய்வு பெற்றாலும் அவங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்காம ஒரு நல்ல வகையில வந்து செலவழிக்கணும் அப்படின்றதுனால அவங்க வீட்டு மொட்டை மாடியிலேயே வந்து காய்கறி வந்து பயிர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வணக்கம் நடராஜன்.
வணக்கம்.
இப்போ அவங்கள்ட்ட என்னன்னா காய்கறியை வந்து நம்மள வளர்த்ததுல நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கறது வந்து முதல்ல நம்ம வந்து கேட்கறோம். இது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க நடராஜன்.
அதாவது பல பேரு இந்த மாதிரி காய்கறி சாகுபடி பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே, அதாவது நம்ம ஒரு பொருள் போடாம இன்னொரு பொருள் வராது, இன்புட் இருந்தாதான் அவுட்புட் கிடைக்கும். அது ஒரு தொட்டி தேவை. அப்புறம் மொட்டை மாடியில ஒரு ரெண்டு செங்கல் வச்சு அது மேல தொட்டி வைக்கணும், ஏன்னா கீழே அந்த தொட்டி ஓரளவுக்கு தண்ணியை இழுத்துக்கும். அப்புறம் வெயில்ல பெரும்பாலும் கோயம்புத்தூர் இதை பொறுத்த வரைக்கும் வெயில்ல நல்ல வெயில் இருக்கிறதுனால மொட்டை மாடிக்கு டேமேஜ் வந்துடாது, அந்த தண்ணி கீழே இறங்காது. ரெண்டு செங்கல் வச்சு அது மேல தொட்டி வைக்கலாம். நானும் ஒரு 7-8 வருஷமா இந்த ரோஜா செடி வச்சேன். அப்புறம் அப்படியே காய்கறி சாகுபடி பண்ணலான்னு மண்ணு தேவைங்க. நான் வந்து ஒரு 2-3 டைப்பான தொட்டிகள், அதாவது இந்த ரோட்ல விக்குதுங்களே இந்த சிகப்பு கலர், அப்புறம் சிமெண்ட் தொட்டி அதோடு கொஞ்சம் பெருசு, அப்படி ஒரு 3-4 தொட்டி இருக்கு. அப்புறம் இந்த சிகப்பு தொட்டிகள் ஒரு 10, மொத்தமா ஒரு 18 தொட்டிகள் இருக்குது. இதுல ஒரு 4 ரோஸ் வச்சிருக்கேன். மத்ததுல இந்த பொன்னாங்கண்ணி கீரை, அதாவது இந்த கரிசலாங்கண்ணி கீரை, அது ஒரு 2 தொட்டியில வச்சிருக்கேன். அப்புறம் மணத்தக்காளி, அதாவது 2 இருக்கு, சிகப்பு கருப்பு. கருப்பு அதே முளைச்சுது, அது நல்லா வருது, நோய் பாதிக்கிறது இல்ல. சில டைம்ல முரணை விழுகுது, பெருசா ஒண்ணும் மருந்தடிக்கல, அப்படியே வந்தது. அப்புறம் கத்திரிக்காய் நல்லா காய்க்குதுங்க. ஒரு தொட்டிக்கு ஒரு 2 செடி விடலாம். விதைய நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து ATIC சென்டர்ல தான் வாங்கிட்டு போய் போட்டேன். அதான் மூல விதை. இதுல என்னன்னா ஒரு வருஷத்துக்கு மேல காய்ச்சு கத்திரி செடி, ஒரு 3 தொட்டியில. ஒரு தடவைக்கு ஒரு 10 காய், 15 காய், ஒரு 10 நாள் இடைவெளியில பிடுங்கலாம். செடிக்கு முரணையும் விழுகல, அப்புறம் காயில சொத்தையும் வரல. அப்புறம் அதுல என்னன்னா மேல தண்ணி ஊத்துறப்ப பாப்பேன், இந்த தேனீக்கள் அதுல அந்த பூ பூக்குது பாருங்க, அந்த வயலட் கலர் அந்த பூல அப்படியே வந்து தேனீக்கள். இது அது ஒரு இயல்பான ஒரு இது. இன்புட் அப்படின்னு சொன்னா செம்மண்ணுங்க, நம்ம வீட்டு பக்கத்துலயே செம்மண்ணு, இந்த மணல் விக்கிறவங்களே செம்மண்ணு இருக்கு. ஒரு சட்டி 10 ரூபாய்னா ஒரு 2 செட்டி, 1.5 செட்டி போதும் ஒரு தொட்டிக்கு. பெரிய அளவுல வைக்காட்டி ஒரு 4-5 தொட்டி வச்சும் கூட பண்ணலாம். அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு செலவு பண்றதை விட காய்கறி வெளியில வாங்கிக்கலாம்பாங்க. அப்ப இது வந்து ஒரு ஏற்புடையத்தக்க வாதம் அல்லங்க. அதாவது நம்ம இயற்கையான நம்ம தனியா உரம்னு அதுக்கு ரசாயன உரம் போடுறதில்லை. இப்போ சுற்றுச்சூழல் பத்திய ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஆட்டு புழுக்க பக்கத்துல ஆடு வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட ஆட்டு புழுக்க வாங்கி அதை அப்படியே நல்லா மொட்டை மாடியில காய வச்ச ஒரு நாலஞ்சு நாள் காஞ்சா சுக்கு மாதிரி காஞ்சி போகுது, அதை அப்படியே தட்டி உள்ள போடுறது. அப்புறம் இந்த மக்குன இலைக இந்த வாசல்ல வெளிப்பாங்க. அப்புறம் அது என்னன்னா, ஒரு வாரம் கழிச்சு அப்படியே ஒரு பத்து நாள் ஆகும்போது இந்த சாணி பொடிக வரும். இந்த சாணி பொடிக அப்புறம் அந்த காய்கறி வீட்டில் நறுக்கிறாங்க பாருங்க, அந்த காய்கறி இதெல்லாம் அதுக்குள்ள போட்டுறது. சில இதில் தனியா போட்டு காய்கறிகளை அதுக்கப்புறம் அந்த மக்குச்சுன்னா அந்த மண் எடுத்து போடுறது. முக்கியமா ஆட்டுப்புழுக்க மாட்டு சாணி பொடி இயற்கை உரம் ஒன்று விற்கிறாங்க, ஒரு ஒரு கிலோ அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு ஒரு பேக்கு 50 ரூபா. அது வாங்கிட்டு வந்தா எனக்கு ஒரு 6-7 மாசத்துக்கு வருது. இந்த 17 தொட்டிகளுக்கு டெய்லி காலையில் எந்திரிச்சுடனே ஒரு 6 மணி 6:30 எந்திரிச்சுடனே அதுக்கு தண்ணி ஊத்துவேன். ஒரு லிட்டரு ஒரு அளவுக்கு ஒரு இதுக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் ஊத்துறேன் தண்ணி, அவ்வளவுதாங்க. செடி கொஞ்சம் ஒரு 2-3 இன்ச்சு பெரிய தொட்டியா இருந்தா 2 இன்ச் கீழே, அதாவது மண்ணு 2 இன்ச் கீழே இருக்கும். அப்போ ஒரு கொஞ்சம் அதிகமா செடி அதிகமா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஊத்தணும், இல்லாட்டி 1 லிட்டர் ஊத்தினாலே போதும். இப்ப காலில் எந்திரிச்சு பார்த்தோம்னாலே அது ஒரு சுறுசுறுப்பா இருக்கும், அந்த பாக்கறக்கே ஒரு சந்தேகம். நம்ம அது ஒரு உயிர் மாதிரி தானே, அது காய் காய்ச்சதுன்னா அது காய் பிடுங்குறோம், கீரை வந்ததுன்னா. மணத்தக்காளி கூட நான் இந்த புதினா கூட, புதினா வந்து நம்ம கடையில விக்கிற புதினா வாங்கி இலையத்தான எடுக்கிறோம், அதையவே நட்டினேன் அதே வந்துடுது, புதினாவும் வருது. ஒரு 10-15 நாளைக்கு ஒருக்கா கத்திரிக்காய் ஒரு 10 காய் 15 காய் பிடுங்கலாம். பெரிய அளவில் வராட்டியும் ஒரு செடிக்கு ஒரு 10 காய் அப்பா பிடிக்குது. அப்புறம் மிளகாய் செடி அதுவும் ஓரளவுக்கு காய்ச்சுது, குச்சி மிளகாய் நீள மிளகாய் குண்டு மிளகாய் இல்லை, நோய் ரெண்டுமே இல்லை. அப்புறம் வெண்டை செடி ஒரு 2-3 வருஷமாவே போட்டுட்டு இருக்கிறேன், ஒரு 3 மாசத்துக்குள்ள அது ஓரளவுக்கு 2-3 அடி உயரம் வரும்போது முடிஞ்சிருது காப்பு, அதுலயும் எந்த விதமான சீக்கும் இல்லை காயில. நான் நோய் தாக்குதல் அப்படின்னு சொன்னா நான் வேற மருந்து ஒன்றும் அடிக்கிறது இல்லை. இந்த எருக்க இலை அந்த பக்கம் ரோடு ஓரத்துக்குள்ள இருக்கு செடிக, அந்த இலையில பிடிங்கிட்டு வர்றது. அப்புறம் அந்த பக்கமே இந்த வேலி ஓரத்தில் ஊமத்தந்தலை அந்த ஊமத்தங்காய், அப்புறம் இந்த வேப்ப இலை இதுகளெல்லாம் தண்ணியில போட்டுறது. ஒரு 5 நாள் 10 நாள் ஆச்சுன்னா அந்த தண்ணி நல்லா அப்படி இத்து போகுது, அதை எடுத்து அடிச்சுட்டு பாக்கிறேன். அதுல பெரிய அளவுல கட்டுப்படாட்டியும் அது ஒரு இயற்கையான ஒரு உரமாவது போயிருது. என்னன்னா இதுல வெண்டை கத்தரி கீரைக கீரைகள்ல கரிசலாங்கண்ணி அப்புறம் இந்த மணத்தக்காளி கருப்பு இது மிளகா வருது. இன்னும் வேற என்ன இது பண்ணா, தக்காளி ஒரு தடவை வச்சு பார்த்தேன், அது ஒரு 10-15 காய் வந்தது ஆப்பிள் தக்காளி, அப்புறம் அது என்ன வரல. கீரைக இந்த அரைக்கீரை ஒரு தடவை, இந்த வேற ஒரு கீரைக பல்கலைக்கழக டிப்போவில் தான் வாங்கிட்டு போறேன், நல்லா வருது. ஒரு 5-6 தடவை அறுக்கலாம். மணத்தக்காளியும் ஒரு 5-6 தடவை அறுக்கலாம். அப்புறம் ஒரு தடவை இந்த விதைக எடுத்து அதையே திருப்பி திருப்பி நம்ம வாங்கிட்டு போய் ஒரு 2 வருஷத்துக்கு மேலாச்சு விதைக. கத்திரி செடிகள்லாம் நம்ம சொந்த விதை தான். இதே மாதிரி மிளகாய் செடியும் இங்கே வாங்கிட்டு போனது அதே, நாமளே ஒரு மிளகாய காய வச்சு செடியிலேயே காய வைக்கிறது, அந்த மஞ்சள் கலராக வந்துடுது கத்திரி, மிளகாய் வந்து நல்லா சிகப்பாயிருது. அப்படியே ஒரு வாரம் ஒரு 10 நாள் விட்டு அதுக்கப்புறம் பிடுங்கி நிழலில் காய வைக்கிறோம். வெயிலில் காய வைக்கிறது இல்லை, நிழலில் காய வச்சு அப்புறம் அது வெயிலில் போட்டால் அது சுத்தமாக ஒரு நாள் வெயிலில் போட்டால் அந்த விதையை எடுத்து சேகரம் பண்ணி வச்சுக்கிறோம். அதே விதை தான் இது வந்து நானும் பயன்படுத்துகிறேன், அப்புறம் என் பொண்ணுக்கும் வீட்டுக்கும் கொடுத்து விடுறேன். அப்புறம் சில டைமில் கீரைகள் எங்கள் பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது பார்த்தீங்கன்னா, நேற்று இன்னைக்கு கூட கத்திரிக்காய் ஒரு 20 காய் இருந்தது, சின்னது பெருசு எல்லாம். அப்புறம் அவரை செடியும் போட்டிருக்கேன், அவரை செடி தொட்டிலேயே போட்டு தட்டை அவரை அகலமாக இருக்கும் பாருங்க அந்த அவரை போட்டிருக்கிறேன். பூ வந்திருக்குது அப்படியே அது படுறதுக்கு நம்ம இந்த துணி காய போடுறோம் பாருங்க, அது மேலே அந்த இது கட்டி இருக்கிறேன், அதில் ஒரு சைடில் ஒரு 2 கம்பி கட்டி அது மேலே போகிற மாதிரி விட்டுருக்கிறேன். அப்படி படர ஆரம்பிச்சிருக்கு, வர்றது லாபம். ஏன்னா விதை பொண்ணு வீட்டில் இருந்து அந்த விதை கொண்டு வந்தேன். போன வருஷம் பாகக்காய் போட்டேன், அது ஒரு 10-20 காய் காய்ச்சிது. நிறைய காய்க்கல, ஒரு நாலு விதை போட்டா ஒரு 20 காய் காய்ச்சாலும் சில பேர் அந்த கணக்கு போடுவாங்க, அதுல பாக்குறது இதுல பாக்குறது, அது வெளியே வாங்கி அதுனா அது வந்து முதலியே சொன்ன மாதிரி நாம ஒரு ஒரு வேலை வீட்டுல காலில் எந்திரிச்சோம்னா நமக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆகுற, அதுக்கு தண்ணி ஊத்துறது, அந்த செடி என்ன எப்படி இருக்கு. வேற எறும்புக தொல்லை இருக்குது, அந்த எறும்புக்கு அந்த எறும்பு எதிர்ப்பு மருந்து கடைகள்ல விக்கிறாங்க, அதை வாங்கி கொஞ்சம் போட்டா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது இந்த செடிகள்ல. சாயந்தரம் சில டைம்ல ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம், அது எல்லா நாள் இல்ல, ஒரு சில நாள்ல ரொம்ப வெயிலா இருந்தா அப்படி ஊத்துறோம். அப்புறம் மேல துணி இப்போ காலில் இருக்கா சாயந்தரம் இருக்கான்னு இல்லை, சும்மா இருக்கும்போது அப்புறம் மேல மொட்டை மாடிக்கு போறோம். இப்போ ஒரு டைம்ல ஒரு ஒரு செடியை பாக்குறோம், இன்னொரு டைம் போகும்போது இன்னொரு செடியை பாக்குறோம். ஆக ரோஜாவும் அப்படிதான் நல்லா வருது பூக்கள், பர்பிள் ரெட்டும்பாங்க, அப்புறம் இந்த எல்லோ எந்த விதமான பாதிப்பும் இல்லாம. அது ரோஜாவை எப்படின்னா ஒரு தொட்டியிலிருந்து ஒரு 1.5-2 அடிக்கு மேல போச்சுன்னா அது கட் பண்ணிடுறோம், அப்புறம் அது போய் பெண்ட் ஆகுறது, அது கட் பண்ணிட்டு அப்புறம் அது வளர்ந்துட்டு இருக்குது. ரோஜா செடியெல்லாம் ஒரு 5 வருஷமே வருது இந்த செடிய பூக்குது. அப்புறம் இந்த சாமங்கி, வெள்ளை சாமங்கி, அது ஒரு தொட்டியில் இருக்குது, அது அப்படியே படத்துகளுக்கு வைக்கிறோம். அப்புறம் இந்த சாமி பூன்னு வாங்குறோம் இல்லைங்களா வீட்டில், அது அது பெரும்பாலும் துளசி, இந்த சாமந்தி பூ, அரளிப்பூ இதில் தான் கட்டுறாங்க. அது நல்லா காஞ்சி போகணும்னா அதை அப்படியே கையில் எடுத்து இப்படி மடக்கணும்னா அப்படியே பொடி பொடியா ஆயிருது, ஒரு ட்ரை ஆயிருது. அது ஒரு பேப்பர்ல போட்டு அதை அப்படியே கொண்டு போய் செடிகளுக்கு போட்டுறேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி பூக்களுடைய அந்த இது இதுவே போதுங்க. முடிஞ்சா வேப்ப முன்னாக்கு நான் முந்தி போட்டேன், இப்போ முடிஞ்சா போடலாம். ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கினா ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு கையில் ஒரு 50 கிராம் 100 கிராம் வைக்கலாம். வேற ரசாயன உரம் ஒன்றும் எதுவும் வாங்கறது இல்லை, இயற்கை உரமாக தான் போடுறேன். சாம்பல் போடுறேன், அந்த சாம்பலை நல்லா சலிச்சு அது கூட இந்த உரத்து கூட கலக்கி போடுறேன். சொல்லப்போனா இயற்கை உரம் தான், அந்த பார்க்கறக்கும் அந்த கடையில் வாங்குற காயை விட இது நல்லா இருக்கு. அப்புறம் டேஸ்ட்டு அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு நமக்கு, அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி, அதே சமயத்தில் நம்ம ஒரு சாகுபடி செய்கிற மாதிரி வருமானங்கிறத விட அது நம்முடைய அன்றாட தேவைகள், தினசரி தேவைகள் பூர்த்தி பண்ணாட்டியும் கூட வாரத்தில் ஒரு நாளைக்கு கீரை வரும், ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம், மிளகாய் யூஸ் பண்ணலாம், வெண்டைக்காய் எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பறிப்புக்கு வந்துடும். இன்னைக்கு பார்த்தா ஒரு 5-6 செடி இருந்தா இன்னைக்கு ஒன்று சின்னதாக இருக்கிறது 2 நாள் கழிச்சு அது வந்துடும். இந்த மாதிரி நிறைய வீட்டுகளில் பார்த்தா காலி இடம் மேலே பெரும்பாலும் 2 அடுக்கு கீழே இருக்கிறேன், மேலே 1 அடுக்கு, அதுக்கு மேலே மொட்டை மாடி, பல நிறைய இப்போ அடுக்குமாடி கட்டடங்க வருது, அவங்க கூட அந்த வெரண்டாவில் கீழே இப்போ எவ்வளவோ இது எல்லாம் இருக்கு, நவீன உறிஞ்சக்கூடிய இது இருக்கு, செடிகள் வளர்க்கலாம். குறிப்பாக இந்த வீட்டு மேலே அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ ஒரு 2-3 செங்கல் வச்சுக்கலாம், இந்த கீழே இருக்கிற தரையை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு, அது ஓரளவுக்கு தண்ணி இழுத்துக்கும், நம்ம தண்ணி ஊத்துறோமா அப்புறம் அது டெய்லி போய் பார்க்குறோமா, அது ஒரு நாளைக்கு தண்ணி விடலைனாலே ஐயோ இன்னைக்கு தண்ணி விடலையே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு அடிச்சுட்டு இருக்கும். எங்காவது நம்ம காலில் எழுந்திரிச்சு போயிட்டாலும் அப்புறம் சாயந்தரம் வந்தாச்சு திருப்தியாக தண்ணி விடுறோம், காலையில் விடுறோம், அதே சமயத்தில் சாயந்தரம் வெயில் முடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் விட்டோம்னா செடிக்கு அந்த காஞ்ச செடி திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போய் பார்த்தா திருப்பியும் அது தளைஞ்ச மாதிரி இருக்கும்.
நடராஜன், மொட்டை மாடியில் வந்து எப்படி நம்ம வந்து காய்கறியை வளர்க்கலாம், என்ன காய்கறி எல்லாம் வளர்க்குறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ பொதுவாக வந்து மக்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ மொட்டை மாடியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தொட்டிகளை வச்சு செடிகளை வளர்க்கும்போது அந்த மேற்கூரை பாதிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஒரு சந்தேகம் இருக்கு, அதுக்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன?
அதாவதுங்க பல பேர் மொட்டை மாடின்னு பார்க்கும்போது அது மேல இந்த டைல் சொட்டிடுவாங்க, அது டைல் சொட்டி மேலெல்லாம் சிமெண்ட் இது பண்ணும்போது தண்ணி கீழே இறங்குது. நான் தனியா தரையில வைக்கிறது இல்லை, செங்கல் மேலதான் இந்த தொட்டி வச்சிருக்கோம், 2 செங்கலுக்கு 3 செங்கல்லாம் வச்சா எல்லா தண்ணியும் அதுக்குள்ளேயே இறங்கிடும், பூமிக்கு பாதிப்பு இல்லை. வெயில் அவ்வளவு வெயில் வருது, அந்த வெயில்ல ஆவியாகி போயிருது நீர் மேல வந்து நிறைய. நம்ம தொட்டினா ஃபுல்லாவே தொட்டி வச்சுக்கிறது இல்லை, ஒரு 10 தொட்டி அதுக்கு மேல நிறைய வேண்டியதுல அதுக்கு நமக்கு கவனிக்கணும், அப்புறம் அதுக்கு தகுந்த தண்ணி வேணும். இவன் சில பேர் சொல்லுவாங்க வெய்ய காலத்துல தண்ணிக்கு எங்க போறதும்பாங்க. பல வீட்டுகள்ல போர்வெல் இருக்கு, அந்த தண்ணியை உபயோகப்படுத்தலாம். அப்புறம் அரிசி கழியிறோம், பாத்திரங்கள்லாம் கழுவுறோம், அந்த தண்ணியை கூட பக்கெட்ல வச்சு தண்ணியை பயன்படுத்தலாம். அதாவது நம்ம கார்பரேஷன் வாட்டரோ நேரடியா பயன்படுத்தாம இந்த கிணத்து தண்ணியை பயன்படுத்தலாம். மழை காலத்துல மழை நீர் வந்து பேஞ்சா கீழே வர்றதுக்கு பைப் வச்சிருக்கிறோம் இல்லைங்க, அதனால அதுல கீழே போயிருங்க. ஒவ்வொன்றுமே எதிர்விளைவுகளை எண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. வெயில் வரும்போது இப்ப நம்ம ஒரு 3 மணிக்கு பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி ஊத்தணும்னா அங்க தண்ணி கீழே போன மாதிரி தெரியும். ஒரு 11 மணி இந்த வெயில் இதுல பார்த்தாலே தண்ணி இருக்காது, சாயந்தரம் ஆகும்போது ஒண்ணுமே இருக்காது. அதனால அந்த பயப்பட வேண்டியது இல்லை, மேல மொட்டை மாடிக்கோ இந்த காங்கிரீட்டுக்கோ எந்த பாதிப்பும் வராதுங்க. அதனால பயப்பட தேவையே இல்லை, முழு தேவை இல்லாட்டி ஓரளவுக்கு நம்ம திருப்திக்கு நாமளே விளைவிச்சு நாம சாப்பிடுறோம், இல்ல மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளே சாப்பிடணும் இல்ல, இப்ப நம்ம யாராச்சும் வந்து பாக்குறாங்க நாங்க அவருக்கு சாப்பிட்டு பாருங்கன்னு ஒரு 5-6 இப்ப கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ 10 காய் கொடுக்கலாம். இது ஒரு நம்ம ஆத்ம திருப்தி, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
இன்னொரு கேள்விங்க நடராஜன், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெண்டை வளர்க்குறீங்க, கத்தரி வளர்க்குறீங்க, மணத்தக்காளி கீரை மிளகாய் எல்லாம் வந்து இப்ப மலர் செடியெல்லாம் வளர்க்குறேன்னு சொன்னீங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப வருஷம் முழுக்க நம்ம வந்து இப்ப இந்த காய்கறிகள் வந்து வளர்க்க முடியுமா? அப்படி இல்லைன்னா ஏதாவது மாற்று காய்கறிகள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்ப பார்த்தா இந்த கத்திரி பாதிப்பு இல்லாம வந்தது, வெண்டை செடி வந்துகிட்டே இருக்கு, மிளகாய் இந்த 3 ரெகுலரா இருக்கு. கத்திரி கிட்டத்தட்ட 1 வருஷமா காய்ச்சிடுச்சு, வெண்டை செடி ஒரு 3 மாசத்துல போயிருது. இப்ப இந்த தொட்டியில போட்டு முடிஞ்சதுன்னா இன்னொரு பக்கத்துல ஒரு தொட்டியில விதை போட்டு வச்சோம்னா, ஒரு 2 விதை ஊனி வச்சோம்னா ஒரு 5 செடி வந்தா ஒரு 5 செடியாவது காய்க்கும். அதுக்கு விதை இன்னொரு 10 ரூபா கொடுத்து வாங்கினோம்னா அது நமக்கு 1 வருஷத்துக்கே வரும். அப்புறம் ஒரு 50 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னா எல்லாமே எக்கனாமிக்ஸ் தான். செலவென்ன வரவென்ன அப்படின்னா செலவுன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஒரு உரமே எடுத்துக்கோங்க, ஒரு 50 ரூபா 5 கிலோ, ஆட்டுப்புழுக்க ஒரு 20 ரூபா 70 ரூபா, அப்புறம் சாம்பல் அது நம்ம விலைன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒரு விலை போட்டாலும் ஒரு 10-20 ஒரு 100 ரூபா, விதைகள்லாம் ஒரு 150 ரூபான்னு போட்டா வருஷத்துக்கு அவ்வளவுதான் வரும். இந்த 150 ரூபாய்க்கு நம்ம இந்த விதைக்கு ஒரு 4 விதைகளை மாத்தி மாத்தி நம்ம விதையை எடுத்து வச்சு அதே போடும்போது அதுல குறைஞ்சது 300-400 ரூபாய்க்கு மேல காய்கறி கிடைக்கும். கீரைக இதெல்லாம் என்ன போட்டோமோ அவ்வளவுதான் வந்ததுன்னா லாபம் இல்லைன்னா பேசக்கூடாது. அப்படியே சில இதுல பாதிச்சு வந்தாலும் ஒன்னும் இருக்காது, நமக்கு நஷ்டம் ஒன்னும் இல்லை. ஆனா நம்ம திருப்தியா நம்ம சாகுபடி பண்ணி சாப்பிடலாம். ஆனா இது பொருளாதார ரீதியில நஷ்டம் வராது, கூடுதலா தான் கிடைக்கும்.
இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க வந்து உங்க மொட்டை மாடியில காய்கறி வளர்க்குறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருக்குன்றீங்க, அதாவது நீங்களே விளைவிச்சு நீங்களே சாப்பிடுறீங்க, நீங்க சாப்பிடுறது மட்டும் இல்லாம உங்க உற்றார் உறவினர் பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்க வந்து கொடுக்கறீங்க, அப்போ உங்க தேவைக்கு மேல உங்களுக்கு காய்கறி கிடைக்குதுன்னு இதுல தெரியுது. எனக்கு என்னன்னா, இங்க வருஷம் முழுக்க உங்களுக்கு வேண்டிய காய்கறி நீங்க வந்து உங்க முட்டை மாடில உற்பத்தி பண்ணிக்க முடியுதாங்கதான் என்னுடைய கேள்வி.
அப்படி பார்த்தா நம்ம இப்ப நம்ம ஒன்னையே டெய்லி சாப்பிட முடியாதுங்க. இப்ப கீரைன்னு பார்த்தா அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, புதினா இதெல்லாம் வருது. நம்ம வீட்டில் ஏதோ 1 கீரை தான் இருக்குது, 2 கீரை இருக்குது. மணத்தக்காளி இது ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம், அப்புறம் ஒரு நாளைக்கு அகத்திக்கீரை சாப்பிடலாம்னா வெளியே வாங்குறோம். பூர்ண தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாதுங்க. நம்ம வெளியே வாங்கறதுக்கு 10-15% நமக்கு காய்கறி கிடைக்குது. அந்த வெளிசல விலையை நீங்க கம்பேர் பண்ணி இந்த இதுக்கு கொடுத்தீங்கன்னா, அதே அளவுக்கு இந்த காய் இருந்தா நம்ம அதே விலைக்கு கடையில் வாங்குற விலையை நம்ம கணக்கு பார்த்தோம்னா இது லாபகரமானதுங்க, எந்த வகையிலையும் நஷ்டமாகாது. ஆனா ஆத்ம திருப்தி இருக்கு, அதாவது ரசாயன உரம் போடாம நம்மளே நமக்கு பக்கத்துல என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். மாடு வச்சிருப்பாங்க, அங்க கொஞ்சம் சாணி ஒரு 10 ரூபாய்க்கு சாணி வாங்கி அந்த பொடி பண்ணி அதை மேல போடலாம். மனம் இருந்தா மார்க்கம் உண்டுங்க, குறை சொல்லிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல.
நீங்க சொல்றது ஒரு கருத்து வந்து ஒரு நல்ல கருத்து. எப்படின்னா ஒரு விவசாயிய கூட தனக்கு வேணுங்கிற உணவுப் பொருள் அத்தனையும் அவரே உற்பத்தி பண்ண முடியாது. அவர் ஒன்னு உற்பத்தி பண்றாரு, இன்னொருத்தர் ஒன்னு உற்பத்தி பண்றாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற பக்கம் வாங்கிதான் சாப்பிடாது. அதே போல காய்கறி இப்ப நீங்க ஒரு 4-5 வகையான காய்கறி வளர்க்குறீங்க, பட் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது 20 வகைக்கு மேல பயன்படுத்துறோம், அப்ப மத்த வெளியில வாங்கிக்கலாம். இது நமக்கு என்ன பயன முடியுமோ அதை பண்ணாலே, இப்ப இன்னொருத்தர் வந்து வேற காய்கறி பண்றாரு அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து மாத்தி கூட கொடுத்துக்கலாம், பண்ணலாம். இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட என்ன அப்படின்னா, இப்ப பொதுவா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற காய்கறிகள்ல வந்து நிறைய கழிவுகள் வருது. இந்த கழிவுகளை வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி கூட இப்பெல்லாம் சொல்றாங்க, நிறைய பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்க. ஈவன் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கூட பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் சயின்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா நீங்க வந்து இந்த வேளாண் கழிவுகள் இதை எப்படி உரமாக்குறது, சமையலறை கழிவுகள் இதை எப்படி உரமாக்குறது இப்ப சொல்லிக் கொடுக்கறாங்க. இப்ப நீங்க உங்க சமையல் அறையில நீங்க என்ன பண்ணீங்க, இந்த கழுவுன்ற பாத்திரம் கழுவுற தண்ணீர், மாவாட்டும் போது வர தண்ணீர், இதை பயன்படுத்துறீங்க. இந்த சமையலறை கழிவுகளை கம்போஸ்ட் பண்ணி நீங்க ஏதாவது பயன்படுத்தினால சொல்லுங்களேன்.
அது வந்து நான் பயிற்சி அப்படின்னு ஒன்னும் எடுக்கலீங்க. ஆனா ஒரு தனியா அந்த செடிகளுக்கு அந்த காய்கறி செடிக்கு இதை போடாம சும்மா ஒரு காலியா ஒரு தொட்டியில அந்த மண் இருக்குது, ஒரு ஒரு 2-3 இன்ச் தோண்டி அதை போட்டு வச்சோம்னா ஒரு 10-20 நாள்ல அது மக்கி போகுது, அதை எடுத்து பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த கழிவு இலைகள், ரோஜா இலைகள், அப்புறம் கீழே ஒரு செண்பக செடி மண்ணில் வச்சிருக்கேன், அவ்வளவுதான் சின்ன இடம், அந்த இலைகள், அப்புறம் இந்த காய்கறி ஏதாவது வெண்டைக்காய் கத்திரிக்காய், அப்புறம் இந்த வெங்காயம், வெங்காயம் தோலெல்லாம் அந்த ரோஜா செடிக்கு போடுறோம். அப்புறம் ரோஜா செடிக்கு முட்டை இருக்குது இல்லைங்க, இந்த முட்டையோட இது இருக்கு இல்லைங்க வெள்ளை தோல், அதைய நல்லா நுணுக்கி அது போட்டா அது ஒரு உரம்னு பேப்பர்ல பார்த்தேன், அதை அது போடுறேன். நேரடியா போடாட்டி இந்த காய்கறி கழிவுகளை அது ஒரு தொட்டியில போட்டா ஒரு 10-20 நாள் ஒரு மாசத்துல மக்கி போகுது, அப்புறம் எடுத்து பயன்படுத்தலாம்.
இந்த ரசாயன உரங்கள் போட்டு விளையிற காய்கறிகள் வந்து அதிக நாள் வந்து நம்ம வெளியில வைக்க முடியல, ஷெல்ஃப் லைஃப் இல்ல அப்படின்றாங்க, ருசியும் வந்து குறைவா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு மக்கள்கிட்ட. நீங்க உங்க மாடியில விளைவிக்கிற காய்கறி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ரசாயன உரம் போடுறது இல்லைங்கிறீங்க, எல்லாம் இயற்கை உரம் போடுறீங்க அப்படின்ற போது இந்த காய்கறிகளுடைய தரம் எப்படி இருக்கு, குறிப்பா ஷெல்ஃப் லைஃப் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில வைக்கிறது எவ்வளவு நாளைக்கு வந்து நீங்க வந்து வைக்க முடியுதுங்கிறது போய் சொல்லுங்க.
அது வந்துங்க இப்ப பார்த்தாலே கத்திரி, வெண்டைக்காய், மிளகாய் இதெல்லாமே பாக்கறக்கே நம்ம கடையில வாங்கறது போது நமக்கு கடைக்கு வரும்போது 2-3 கை மாறி வரும்போது 2 நாள் ஆயிரும், 3 நாள் ஆயிரும். அதை விட இது வந்து வெளியில வைக்கிறது இல்ல பொதுவா, அது கரெக்டா சொல்ல முடியல. வெளியவே வச்சு நம்ம குளிர் சாதன பெட்டி இருக்கிறதுனால அதுக்குள்ள வச்சிடறோம். ஆனா டேஸ்ட்னு பாக்கும்போது கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம், நம்ம வீட்டு காய்கறி கத்திரிக்காயோ இல்ல மிளகாயோ வெண்டைக்காயோ வெளியில நம்ம கடையில வாங்குற காயை விட டேஸ்டா இருக்குது. இது நம்ம கண்கூட நம்ம அனுபவிச்ச ஒரு அனுபவம் தான். ஆக கண்ணில பார்க்கும் போதே அந்த கத்திரிக்காய்க்கு நல்ல அந்த ஒரு பளபளன்னு இருக்கும். அப்புறம் புதினா ஒரு 100 கிராம் அளவுக்கு மேலேயே இருக்கும், இது சட்னி செஞ்சா நல்லா இருக்கு, இட்லி தோசை உப்புமா இதுக்கு கூட தொட்டுக்கலாம். இதோட டேஸ்டே தனி தானுங்க. வெளியில வாங்கறது ரசாயன உரம் போட்டு ஒட்டுமொத்த உற்பத்தி அப்படின்னு செய்யும்போது அது அவரவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தபடி விவசாயிகள் எங்கெங்கிருந்து உற்பத்தி ஆகி வருது. ஆனா நம்ம இந்த சிறிய அளவுல நம்ம வீட்டு தேவைகளை முழுவதும் பூர்த்தி பண்ணாட்டி ஓரளவுக்கு பூர்த்தி பண்றது மன திருப்தி வேற. விதையினா டிஎன்ஏயோ இல்ல வேற எங்காவது இன்னொரு இடத்துலயோ உழவர் சந்தையிலயும் சில டைம்ல நாத்துகளே கொடுத்தாங்க, கத்திரி நாத்து, தக்காளி நாத்து, வெண்டை நாத்துன்னு, அங்கேயும் வாங்கிட்டு போய் வச்சேன். அது 1-2 வந்தது, சிலது வரல. இப்போ அங்க போய் கேட்கும்போது இல்ல, இப்ப தொண்டாமுத்தூர்ல விவசாயிகள் பெரிய அளவுல பல்கா வாங்கறாங்க. அதே மாதிரி இந்த உரம் வாங்கறதுன்னா அதை அவரை தேடி போறோம், அதே ஆட்டுப்புழுக்கேன்னா இந்த பக்கத்துல இருக்கிறாங்க அவங்கள தேடி போறோம். இது நமக்கு ஒரு நம்ம ஆக்டிவிட்டிஸையும் ஒரு விரிவுபடுத்துதுங்க. அதாவது மனிதர்கள் ஓய்வு நேரத்தை இல்ல சாயந்தர நேரத்துல அதை கவனிக்கிறதுக்கு ஒரு பொழுத்தையும் நல்ல உபயோகமா போக்குறதுக்கு இந்த வீட்டு காய்கறி தோட்டம் ஒரு பயன்படும்.
இப்ப நீங்க வந்து உங்க மாடியில வந்து காய்கறி வளர்க்குறீங்க, இதை வந்து உங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பாப்பாங்க, உறவினர் பாப்பாங்க, உங்களை பார்த்துட்டு வேற யாராவது வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களா, அப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதாவதுங்க இப்ப நம்ம வீட்டிலயே குடியிருக்கிறவங்க ஒரு ரோஜா செடி போட்டு வச்சிருக்காங்க, அப்புறம் அவங்க இந்த ஒரு 10 கிளி இருக்குது வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த கிளிக்கு தெனை தான் கொடுக்கறாங்க. அந்த தெனை அது ஒரு 2 தொட்டியில போட்டுங்க, அந்த தெனைய அப்படி வந்தா அதை எடுத்து அது முழுமையான அவங்களுக்கு வந்துடுறது இல்ல, இது மாதிரி ஒரு 10% இவ்வளவு உயரம் வருது, அந்த தெனை எடுத்து அதுக்கு போடுறாங்க. ஒன்னு அவங்களுக்கு அதுல விருப்பம் வரணும், விருப்பம் வந்துட்டா பாக்கறாங்க, சில பேர் பாக்கறாங்க நான் செடிகளுக்கு தண்ணி ஊத்தும் போது அந்த இப்ப ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம நமக்கு உண்டான விதைகளை கொடுக்கலாம். நானே என்கிட்ட எக்ஸ்ட்ரா விதை இருந்தா அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன், அவங்க பயன்படுத்தலாம், போய் வாலண்டியரா கொடுக்கறது இல்ல. யாராவது நம்ம கிட்ட கேட்டா அதுக்கு நம்மளாலான உதவிகளை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். ஒரு சாகுபடி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கே தான இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதுதான் முக்கியம். இதுல எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே ஒரு சமுதாய ஆக்டிவிட்டிஸ் பலரும் பயன்படுறாங்க. உரம், விதை ஒரு இடத்துல வாங்கணும், அப்புறம் அதுக்கான உழைப்பு இருக்கு, அது நம்முடைய உழைப்பு. பலதையும் நம்ம சேரும்போது ஒரு ரிசல்ட் கிடைக்குது, அந்த ரிசல்ட் எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும்.
சார், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதாவது உங்க கத்தரி செடியில அந்த தேனீக்கள் வந்து முக்கிறத பாக்கறத விட அழகா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப என்னன்னா, இப்ப தேனீக்கள் கூட நம்ம வந்து வீடுகளிலேயே வச்சு வளர்க்க முடியுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன உங்களுக்கு ஏதாவது இருக்காது காய்கறியோட சேர்த்து? ஏன்னா அதுக்கும் பெரிய உழைப்பு கிடையாது, தேனியா அதுக்கு வேண்டி உணவு தானே எடுத்துக்க போது நம்ம அதை பராமரிக்கணும். அந்த எண்ணம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா இது எந்த வகையில மக்களுக்கு பயன்படும் நீங்க சொல்லுங்க. அப்படி
அதாவதுங்க, பொதுவா இது தேனி பொறுத்த வரைக்கும் பல பேர் விவசாயிகளுக்கு இங்க வேளாண் பல்கலைக்கழகத்துல நடத்துறாங்க, சன்னிலா கூட அதுல பயிற்சி எடுத்தாருங்க. அப்புறம் அதை பத்தி விசாரிச்சேன், நல்லா தேனி பெட்டி கிடைக்குதுன்னு, நாங்க 1500 ரூபா 2000 ரூபா ஆகுது ஒரு தேனி பெட்டி அப்படின்னு. அதை வாங்கி இங்க வச்சு முதல்ல ஒரு 2 தடவை அவங்களுடைய உதவிய நாடி அதை பண்ணலாம். ஆனா அது வந்து தென்னந்தோப்புல தேனிய வளர்த்தனும்னா 10% மகசூல அதிகரிக்குதுங்கிறாங்க. தேனிக்கு நாம பண்றது 10 வருஷம் முதலீடு, ஒரு தொட்டி வச்சோம்னா 10 வருஷம் முதலீடு, அதுல வர்ற தேன் நமக்கு லாபம். மகசூல் அதிகரிக்கிறது 10%, இந்த தேன் கிடைக்கிறது. வீட்டில் தேனி வைக்கிறதுனா அது மொட்டை மாடின்னு வரும்போது சொல்லுவாங்க, தேனி 10 கிலோமீட்டர் அளவுக்கு போகும், போய் தேனை சேகரிச்சுட்டு வரணும். டவுனில் வீட்டு மேலே அது வச்சு செய்ய முடியுமான்னு தெரியலிங்க. சில பேர் வீட்டுகளில் மரத்துகளுக்கிடையே வச்சிருக்கிறத பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி மொட்டை மாடியில் தேனி இல்லை வீட்டுகளில் வச்ச மாதிரி தெரியல. ஆனா அதுக்கு பெட்டி மட்டும் இல்லைங்க, தேனியும் வேணும். தேனியும் வாங்கிட்டு போய் அதெல்லாம் விசாரிச்சேன், விசாரிக்கும் போது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு அதுல ஈடுபாடு இல்லை. இந்த தோட்டம் விவசாயம் செய்யறவங்க, தோப்புல இருக்கிறவங்க வச்சாங்கன்னா 7-8 தடவையாவது வருஷத்துக்கு எடுக்கலாம். அந்த முயற்சியை நான் பண்ணல. ஆனா தோட்டத்துல கொஞ்சம் நிறைய இடம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வைக்கலாம். மொட்டை மாடியை விட அது நல்லா இருக்கும்.
நேயர்களே, இதுவரை பி ஆர் நடராஜன் அவர்கள் மொட்டை மாடியில வந்து எப்படி காய்கறி வளர்க்கிறாரு, இந்த காய்கறி வளர்க்கறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பத்தி தெளிவா சொன்னாங்க. நமக்கு என்ன இதுல இருந்து ஒண்ணு தெளிவா தெரியுது அப்படின்னா, இடம் இல்லாம இல்லைங்க, எப்படியாவது இடம் இருக்கும், ஆனா மனசுல இடம் இருக்கணும். நமக்கு வேண்டிய காய்கறிகளை வந்து எல்லா காய்கறியும் உற்பத்தி பண்ண முடியலனா கூட சில காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், இந்த மாதிரி வரக்கூடிய காய்கறிகள் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம மாடியில நம்மளே வந்து பயிர் பண்ணணும்னா, அவர் சொல்ற மாதிரி 2 விஷயம், நீங்க பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லாபம் இல்லைன்னு சொல்லி சொன்னா கூட மன அமைதி பாத்தீங்கன்னா, நம்ம வளர்க்கிற செடியை நாள்தோறும் பாக்கிறோம், நம்ம வளர்த்த செடியில காய்கறி பறிச்சு நம்ம சாப்பிடுங்கிற திருப்தி வந்து, நீங்க எத்தனை காய்கறி வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து கடையில வாங்கி சாப்பிட்டா அது மாதிரி வரவே வராது. எனவே வசதி இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க, எவ்வளவு காய்கறி கடைகள் கிடைச்சாலும் கூட நம்ம வீட்டுல நம்ம வச்சு பண்ண ஆரம்பிச்சோம்னா, இப்ப 100 மொட்டை மாடியில் வைக்க ஆரம்பிச்சோம்னாக்கா நம்ம காய்கறி தேவை வந்து உற்பத்தி நிச்சயமா வந்து கூடத்தான் செய்யும். சோ நிறைய காய்கறி உற்பத்தி ஆகும்போது நமக்கு பொருளாதார ரீதியாகவும் வந்து நிச்சயமா லாபம் கிடைக்கும். இதுக்கு தேவை மனம்தான், வேற எந்த விதமான தேவையும் இல்லைங்கிறதுனால நேயர்களுக்கு என்ன வேண்டுகோள்னாக்கா, வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நடராஜனை போல அவங்கவுங்க மொட்டை மாடிகள்ல காய்கறி வளர்க்க ஆரம்பிச்சோம்னாக்கா காய்கறி தேவையும் நமக்கு வந்து பூர்த்தியாகும், பொருளாதார ரீதியாக நமக்கு வந்து பயன் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமா இந்த தொழில்நுட்பத்தை வந்து கடைபிடிக்கலாம்.
இந்த அனுபவம் பெரிய அளவில் பயன்படாட்டி 1-2 பேருக்கு இது பயன்பட்டாலும் கூட அதுவே எனக்கு என்னுடைய சாகுபடியை அங்கீகரிக்கிற மாதிரி அர்த்தம். அதான் சும்மா கேட்கறதுங்கிறத விட அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே அப்புறம் நம்ம அங்கங்க அந்த இலையை பார்த்தா அதை படிஞ்சு விட்டு வந்து நம்ம அடிச்சு பார்க்கலாமே, அந்த மாதிரி ஒரு தொடங்கினா பல விதமான இன்ட்ரெஸ்ட் இதுல வருங்க.
நன்றிங்க நடராஜன். வணக்கம்.
வணக்கங்க.
நேயர்களே, இவர் சொல்வதை போல நமது வீட்டிற்கான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்றாலும், நம்மால் முடிந்த அளவு நமது சொந்த முயற்சியில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த காய்கறிகள் நமது உடலுக்கு நன்மை பயக்கும் என்பதை விடவும் நமது மனதுக்கு மிகவும் இதமளிக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த நேரத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தியையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வீட்டினுடைய மொட்டை மாடியில் ஒரு தோட்டம் அமைத்து ஒரு சில செடி கொடிகளையாவது நாம் வளர்க்கும் போது அந்த செடி கொடிகள் உணவு தயாரிக்கும் போது காற்றில் இருக்கும் கரியமில வாயுவை பயன்படுத்திக் கொண்டு உயிர் வழியான ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன. இதனால் நமது சுற்றுப்புற சூழலும் மேம்பாடடைகின்றது. அத்துடன் வீட்டில் இருக்கும் குழந்தைகளும் நாம் உண்ணும் உணவு எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்றெல்லாம் அறிந்து கொள்ள இது உதவியாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு செடிகொடிகளை பற்றி, நமது சுற்றுச்சூழலை பற்றி, விவசாயத்தை பற்றி இப்படி அடிப்படையான சில விஷயங்களை நாம் கற்றுக் கொடுப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்றல்லவா?